நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர். அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர். சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல். சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர். வாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர். திருப்பரங்குன்ற மதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம். சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர், மயூரங்குதம்பர், கோயூர் கோராக்கர், மயூரங்குதம்பை. திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே. அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. இன்றைய சத்சங்கம் வழமை போல சனிக்கிழமை கேள்விகளுக்கு விடை காணும் சத்சங்கமாக அமைந்திருக்கின்றது. இதில் வழமை போல வந்த கேள்விகளுக்கு விடை காண்போம். இன்று வந்து 3 கேள்விகள் வந்திருக்கின்றது. அதுவும் 3 விதமான ஆன்மாக்களிடமிருந்து வந்திருக்கின்றது. முதலாவது கேள்வி ஒரு சாதனை செய்து கொண்டிருக்கும் ஒரு ஆன்மாவிடமிருந்தும் ஒருவரிடமிருந்து வந்திருக்கின்றது. ரெண்டாவது கேள்வி ஒரு டீனேஜ் என்று சொல்லுவோம், ஒரு வாலிப வயதில் இருக்கும் ஒரு வருடமிருந்து வந்திருக்கின்றது. 16 வயது நிரம்பிய ஒரு வருடமிருந்து. மூன்றாவது கேள்வி எங்களுடைய சங்கத்தில் கடந்த 2 மாதங்களாக கிரியா யோகத்தில் சேர்ந்து ஆசனம் போட்டுக்கொண்டிருக்கும் ஒரு அன்பரிடமிருந்து வந்திருக்கின்றது. இது மூன்றுக்கும் நாங்கள் பாபாஜியின் அருளுடன் பதில் காண்போம். முதலாவது கேள்வி அந்த சாதகரின் கேள்வியை எடுப்போம். அவருடைய கேள்வி என்னவென்றால், நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படித்துக் கொண்டிருக்கின்றோம் ஐயா, அதற்கு மேலாக இப்போது 36 தத்துவங்களின் அடிப்படைகளையும் படிக்கின்றோம். அறிவுத்திறனுக்கு ஓரளவு இவையெல்லாம் இப்போது விளங்கி கொண்டிருக்கின்றது எனக்கு, என்னை பொறுத்தவரையில். அது முழுமையாக விளங்காவிட்டாலும் என்னுடைய அறிவுக்கேற்ற மாதிரி விளங்குகின்றது, அதில் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி உண்டு. அந்த கேள்வி வினைகள் சம்பந்தமானது, அதற்கு உங்களுடைய பதிலை நான் எதிர்பார்க்கின்றேன். அவருடைய கேள்வி என்ன என்று பார்த்தால், முதலாவது அவருடைய கேள்வி அந்த ஒரே ஒரு கேள்வியைத்தான் வைத்திருக்கின்றார். நான் சில விடயங்களை என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றேன், ஆனால் பார்க்கும்போது அது என்னுடன் சம்பந்தமான விடயங்களாக இல்லாவிட்டாலும், நான் பார்க்கும் போது ஒரு சில விடயம் நடவரும் போது அதில் நான் போய் என்னுடைய தொண்டை, அதாவது என்னுடைய சர்வீஸை அதில் செய்ய வேண்டுமா, அல்லது என்னை அதில் ஈடுபடுத்த வேண்டுமா, அல்லது ஈடுபடாமல் விலத்தின் கொன்று செல்லலாமா என்ற ஒரு சர்ச்சையை இப்போது இந்த அடிப்படை கருத்துக்களை படித்து கொண்டு போகும்போது வருகின்றது. அதில் எது சரி எது பிழை, நான் ஈடுபட்டால் அதில் ஏதாவது வினைகள் வந்தால் அது என்னுடைய வினைக்கணக்குக்கு வந்து விடுமா, அல்லது நான் அந்த விடயத்தில் ஈடுபடாமல் சென்று விட்டால் அது ஈடுபடாமல் போனது வினையாக வந்து விடுமா என்பது என்னுடைய கேள்வி. இந்த அன்பர் அதை நன்றாக கேட்டிருக்கின்றார். இது மிகவும் அடிப்படையான கேள்வி மாத்திரமல்ல, மிகவும் சிந்திக்க வேண்டிய கேள்வி. ஏனென்றால் இந்த வினை என்பது எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய உடல் கிடைத்தது எங்களுக்கு. நாங்கள் இந்த வினைகளை ஆற்றுவதற்காகத்தான் கிடைத்தது. இந்த வினைகள் 3 வகைப்படும் என்று படித்திருக்கின்றோம். சஞ்சித வினை என்பது மொத்த வினை, இறைவனால் கணக்கு வைத்து கொடுக்கப்படுகின்றது ஒவ்வொரு உடலிலும் ஆன்மாக்களுக்கு. ஆனா பிராப்த வினையாகத்தான் அதை இறைவன் கொடுக்கின்றார். மொத்த சஞ்சித வினை இறைவனுடனேயே இருக்கின்றது, எல்லா ஆன்மாக்களுடையதும். மற்றது ஆகாமிய வினை, நாங்கள் இந்த உடலில் இருந்து அந்த வினைகளை ஆற்றும் போது பிராப்த வினையை, ஏதாவது புது வினைகளை சேகரித்தால் அது ஆகாமிய வினையாக செயல்படுகின்றது. இந்த ஆகாமிய வினையில் இருந்து நாங்கள் தப்ப வேண்டும் என்றால் இந்த ஆகாமிய வினையை இருவினை ஒப்பாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த முறையில் நாங்கள் செய்யும் போது அதிலிருந்து விலத்தலாம். அந்த இறைவினை ஒப்பு என்று எனப்படுவது, நாங்கள் இறைவனை முன்வைத்து எல்லாவற்றையும் செய்ய பழக வேண்டும். அவருடைய திருவருளால் அதை விடுத்து யான் எனது என்று நாங்கள் எதை செய்தாலும் அதில் நாங்கள் வினைகளை எடுப்பதற்கு சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் இவற்றை ஆற்றும் போது முக்கரணங்களாலும் நாங்கள் சரியாக செய்ய வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. அப்படி செய்யும் போது நாங்கள் அந்த விடயங்களில் இருந்து சரியாகவும் செய்யலாம், அதிலிருந்து விலத்தவும் முடியும். ஆகவே அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு வந்து விடுவோம். நேரடியாக அவர் சொல்வதற்கு எங்களுடைய பேராசிரியர் சொன்ன ஒரு உதாரணம் எனக்கு ஞாபகம் வந்தது. அவருடைய லெக்சரில் பல மாதங்களுக்கு முன் அவர் சொன்ன உதாரணம் என்னவென்றால், ஒரு தெருவில் ஒரு கால் நடக்க முடியாதவர் நடந்து கொண்டிருக்கின்றார். அப்போது ஒரு நாய் அவரை துரத்துகின்றது என்றால் அவரை நாடி வருகின்றது. அந்த நேரம் ஒருவர் அதை பார்க்கின்றார். பார்க்கும் போது அவருடைய கேள்வி எப்படி போடுகின்றார் என்றால், பேராசிரியர், அந்த நாயை, அந்த கால் ஏலாதவரை அது போய் தாக்க முதல் அந்த நாயை விரட்டுவது சரியானதா? அப்படி இல்லையென்றால் அதை விரட்டாமல் நான் என்னுடைய வேலையை பார்த்து கொண்டு சென்று கொண்டு இருப்பது சரியானதா? அதற்கு அவர் முன்வைக்கும் கேள்விகள் என்னவென்றால், அதை விரட்டப் போகும் போது நான் தடியாலோ கல்லாலோ அந்த நாயை தாக்கி விட்டேன் என்றால், அந்த நாயின் ஆன்மா, அந்த நாய் உருவத்தில் இருக்கும் ஆன்மாவை தான் தாக்கியதாக முடிந்து அது வினக்கணக்குக்கு வந்து விடுமா? அப்படி இல்லை என்றால் நான் அதில் ஈடுபடாது, என்னுடைய வழியிலேயே சென்று கொண்டிருக்கும் போது அந்த காலியலாத ஆன்மா அந்த துன்பத்திற்கு ஆளாகும் போது நான் பார்த்து கொண்டும் அதை உதவி செய்யாமல் சென்று விட்டேனே என்பதால் வரும் வினை என்னுடைய வினைக்கணக்குக்கு வருமா என்று பேராசிரியர் இவற்றை இரண்டையும் வைத்து, இந்த இரண்டு நிலையையும் வைத்து அவருடைய கருத்தை அதில் கொடுக்கின்றார். அந்த 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 நடந்த விடயத்தை வைத்து கொடுக்காமல் அவர் பொதுவாக அங்கு கதைக்கின்றார். அதாவது, விதித்தனை செய்யாமை பாவம் என்று திருக்குறளில் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது, விதித்த விதிகளை செய்யாமல் விடுவது பாவம் என்று அதற்கு பொருள் கூறப்படுகின்றது என்று விளங்கப்படுத்துகின்றார். ஆகவே சில விடயங்கள் நடக்கும் என்று இருந்து அதை நடத்தாமல் இருந்தால் அது பாவம் என்று ஒரு கணக்கு கொடுக்கின்றார் பேராசிரியர். ஆகவே நடக்க இருந்தது எப்படியோ நடக்கத்தான் வேண்டும். ஆனால் அந்த காலத்துக்குள் அது நடக்க வேண்டும். அந்த காலம் கடந்து நடந்தால் அது பாவமாக மாறும் என்பது அங்கு அவர் கொடுக்கும் கருத்து அந்த ஓமானத்தில். ஆகவே அதை கால தாமதமாக, அதாவது காலத்தை தாழ்த்தி அந்த நடக்க வேண்டிய விடயத்தை நடக்காமல் பண்ணி நாங்கள் அந்த விடயத்தில் ஈடுபடாமல் இருப்போமாக இருந்தால் அது பாவக்கணக்கென்று அந்த உதாரணத்தில் கொடுக்கின்றார். ஆகவே இங்கு நாங்கள் என்ன சிந்திக்க வேண்டுமென்றால், இது அந்த உதாரணத்திற்கு மாத்திரமல்ல, நாங்கள் நடக்க வேண்டிய சில விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையை இப்போது எடுத்து பார்ப்போம். சாதகர்களாகிய நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை எடுத்து பார்ப்போம். இது மிகவும் முக்கியமானது. குடும்ப சூழ்நிலையில் நாங்கள் குடும்பத்துடன் இறைவன் எங்களை இணைத்து வைத்திருக்கின்றார். இந்த இணைப்பில் பல ஆன்மாக்கள் குடும்பத்தில் இணைகின்றன. 4 பேருடைய குடும்பமாக இருக்கலாம், 5 பேருடைய குடும்பமாக இருக்கலாம். ஆகவே இந்த இணைப்பில் இந்த ஆன்மாக்கள் இணையும் போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செயல்பாடு அந்த குடும்பத்தை பொறுத்தவரையில் அறம் என்று சொன்ன சொல்லுக்கு கீழ் அமைந்திருக்கின்றது. அறம், அது தகப்பனாக இருந்தால் தகப்பனுக்கு ஒரு அறம் இருக்கின்றது. எப்படித்தான் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து அந்த குடும்பத்தை நாங்கள் நிர்வகிக்க வேண்டும் அல்லது செயல்படுத்த வேண்டும் என்று, அதே மாதிரி தாய்க்கு என்று ஒரு அறம் இருக்கின்றது, பிள்ளைகளுக்கு என்று ஒரு அறம் இருக்கின்றது. அந்த உண்மையில் நாங்கள் வாழ வேண்டும். ஆனால் நாங்கள் பலரும் என்ன செய்கின்றோம் என்றால், இந்த அறத்தை பற்றி சிந்திக்காது எங்களுக்கு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி சில விடயங்களிலிருந்து நாங்கள் விலத்தி நிற்க முற்படுகின்றோம். அதைத்தான் இந்த விதித்தனை செய்யாமையும் பாவம் என்று வருகின்றது. அதாவது ஒரு தகப்பன் ஸ்தானத்தை உதாரணத்துக்கு எடுப்போம். தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அந்த குடும்பத்தில் அவர் செய்ய வேண்டிய சில விடயங்களை அவர் செய்யாது, தன்னுடைய சௌகரியம் காரணமாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய வேறு வேலைகளுக்காக இருக்கலாம், அவர் அதிலிருந்து விலத்தி நின்று அது குடும்ப விடயம் தன்னுடைய கடமைக்குரிய விடயம் தான், உலகியல் விடயத்தை நான் சொல்லவில்லை. தன்னுடைய கடமையிலிருந்து அவர் தப்பி அந்த காலத்தையும் அவர் கடந்து அதை விட்டு விடுவாராக இருந்தால் அது பாவம், அது பாவ கணக்கிலுமே அமையும் என்று பேராசிரியர் அருமையாக விளங்கப்படுத்துகின்றார். இது நான் சொல்லும் உதாரணம் தான் குடும்ப உதாரணம். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் அது பிள்ளையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், அறத்தில் சொல்லப்பட்டபடி எங்களுடைய போர்வை, இந்த உடல் போர்வையை என்ன பெயரில் எடுத்திருக்கின்றோமோ, தகப்பனாகவோ தாயாகவோ மனைவியாகவோ பிள்ளைகளாகவோ, அந்தந்த இடத்திலிருந்து நாங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த வாழ்க்கை சக்கரத்தை இறைவன் இணைத்து விட்டார். அதற்காக உலகியலில் முழுமையாக இருக்க வேண்டும் என்பதல்ல, எங்களுடைய கடமைகளை செய்து கொண்டு நாங்கள் மற்ற விடயத்தில் ஈடுபட வேண்டும். ஆன்மீகத்தில் எவ்வளவு தூரமும் ஈடுபடலாம், ஆனால் கடமையை விடுத்து நாங்கள் அங்கு போவது அது பாவ செயல் என்று சொல்லப்படுகின்றது. அதில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் பாபாஜியின் இந்த கிரியா யோகம் எங்களுக்கு அருமையான யோகமாக இருக்கின்றது. ஏனென்றால் குடும்பத்தில் இருந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு யோகத்தை செய் என்று தான் பாபாஜி சொல்கின்றார். ஆகவே இந்த யோகத்தை செய்வதனாலும் இந்த சைவ சித்தாந்த அறிவு கிடைப்பதனாலும் எங்களுடைய நிலைகளை நாங்கள் உயர்த்தி கொண்டு போகின்றோம். அந்த அறிவுத்திறன் வரும்போது இவற்றுக்குரிய பதில் எல்லாம் தன்னுடைய பாட்டிலே பாபாஜியின் அருளாலும் பரம்பொருளின் அருளாலும் எங்களுக்கு நடைபெறும். அதில் ஒரு விதமான ஐயமும் தேவையில்லை. ஆனால் எங்களுடைய அறத்துக்குரிய கடமைகளை நாங்கள் விட்டு விலத்தி அதை விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் அது எல்லாம் பாவத்தில் கணக்குண்டு, வினைகளில் கணக்குண்டு என்று பேராசிரியர் மிகவும் அருமையாக சொல்கின்றார். ஆகவே நாங்கள் இவற்றை கவனத்திற்கு நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். அது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, அந்த 16 வயது நிரம்பிய ஒரு பிள்ளையின் கேள்வி. அவருடைய கேள்வி வழமையாக எல்லா பிள்ளைகளுக்கும் வரும் கேள்விதான், ஐயா நான் கிரியா யோகா குடும்பத்தில் இருக்கின்றேன், அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா நான் என்னுடைய சகோதரர் இருக்கிறார்கள், ஆகவே எனக்கு ஒரு கேள்வி ஐயா, நான் கிரியா யோகத்தை மிகவும் பாபாஜி எனக்கு பல இடங்களில் உதவி செய்கின்றார் என்பது எனக்கு தெரிகின்றது. என்னுடைய படிப்பில், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய நாளாந்த விடயங்களில் அவர் ஊடுருவுவது எனக்கு உணர்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் சொன்ன அந்த பயிற்சி செய்து கொண்டு வருகின்றேன், டீச்சர் பயிற்சி, அதில் எனக்கு ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இங்கு புரிந்துணர்வை பற்றித்தான் எனக்கு ஒரு கேள்வி. நாங்கள் இப்போதுதான் அந்த வாலிப வயதில் இருக்கின்றோம். எங்களுடைய வயதுக்கென்று சொல்லி எங்களுடைய தேகத்தில் சில சில மாற்றங்கள் வரும், சில சில விடயங்கள் ஆர்வங்கள் வரும். சில விடயத்தை உலகியல் விடயங்கள் என்று ஓரளவு தெரிந்தால் கூட எங்களுடைய சிற்றின்பங்கள், எங்களுடைய ஆர்வங்கள் தான் கூடுதலாக இருக்கும். அதை வயதுக்குரியதென்று சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு ஒரு விளக்கம் சிறிது இருந்தாலும் எங்களுடைய மனம் நாடுவது எங்களுடைய வயதிற்குரிய விடயங்களைத்தான் கூடுதலாக. ஆனால் எங்களுடைய பெற்றோர்கள் அதை புரிந்தவர்களாக காணவில்லை. தாங்கள் எந்த அளவுக்கு இந்த கிரியா யோகத்துக்குள்ளே இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாங்களும் வர வேண்டும் என்று நிர்பந்திக்கிற மாதிரி சொல்கின்றார்கள். அதனால் சில சில மன கஷ்டங்கள் குடும்பத்துக்குள் வந்து போகின்றது. இதற்கு நீங்கள் எங்கள் சார்பாக பெற்றோர்களுக்கு ஏதாவது அறிவுறுத்தல் இந்த சத்சங்கம் மூலம் கொடுக்கலாமா என்பது அந்த பிள்ளையின் கேள்வி. அறிவுறுத்தல் என்று சொல்வதை விட இந்த சத்சங்கத்தில், நல்லவர்களின் சேர்க்கையில் இருக்கும் சத்சங்கத்தில் பாபாஜியுடன் சேர்ந்து இதற்கு சில விடைகளை காணுவோம். அதாவது இந்த பிள்ளை நீங்கள் கேட்ட கேள்வி உண்மை, ஆனால் நீங்கள் சிந்திக்கும் கோணமும் உண்மை உலகியலில். ஆனால் நான் ரெண்டு பக்கமும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். முதலாவதாக நீங்கள் கேட்ட கேள்வி, பெற்றோர்களுக்கு ஏதாவது அறிவுறுத்தல்கள் சொல்ல முடியுமா? அதாவது சரியான வே ஆஃப் திங்கிங் ஓ வே ஆஃப் டூயிங் என்று சொல்லுகின்றீர்கள். எப்படி இதை சரியாக செய்வது, எப்படி இதை சரியாக சிந்திப்பது என்பது அவர்களுக்கு கொடுக்க முடியுமா என்பதும் கூட கேள்வி. நிச்சயமாக முடியும். அதாவது பெற்றோர்களை பொறுத்தவரையில் முதலாவது இந்த ஆன்ம சேர்க்கை, இந்த குடும்ப சேர்க்கை எல்லாமே நடைபெறுவது இறைவன் இயக்கத்தில் என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படித்து கொண்டு வருகின்றோம். இறைவன் தான் இந்த அழகான குடும்பத்தை வினைக்கணக்கின்படி நான்கு ஆன்மாக்களை இணைத்து உங்களுடைய குடும்பத்தை உருவாக்கி இருக்கின்றார். அது அவருடைய கணக்கு. அதே நேரம் அந்த குடும்பத்தில் வரும் மேலும் கீழும் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட அந்த வினைகளுக்கு ஏற்ற மாதிரித்தான் அந்த பிரச்சனைகளும் வந்து போவதாகத்தான் அந்த குடும்ப வாழ்க்கையை வைத்திருக்கின்றார். அது இச்சை காரணமாக, உங்களுடைய விருப்பு வெறுப்பு காரணங்களாக, ஒவ்வொருத்தர் அந்த நான்கு ஆன்மாக்களுடைய விருப்பு வெறுப்பு காரணங்களுக்கு காரணங்களால் அந்த குடும்பத்தில் இன்பங்களும் துன்பங்களும் வந்து போகும். அது படித்து விட்டோம். அது எங்களுடைய கையில் இல்லை. இருப்பினும் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் அல்லது பெற்றோர் ஸ்தானத்தில் இருந்து பிள்ளைகளை நிர்பந்திப்பது என்று நீங்கள் அந்த சொல்லை கொண்டிருக்கின்றீர்கள். அது அழகான சொல் அல்ல. நிர்பந்திப்பது என்பதே அழகான சொல்லோ அழகற்ற சொல்லோ, அதை நிர்பந்திக்க கூடாது கிரியா யோகத்தில் என்பதுதான் சத்குரு கிரியா பாபாஜியின் முழக்கமும். நிர்பந்தம் இல்லாமல் அவர்களவர்களாகவே உணர்ந்து அதற்குள் முழுமையாக வர வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆகவே அந்த நிர்பந்தம் என்ற சொல்லு வராது. பெற்றோர்களே, அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் உங்களோடு சேர்ந்து இந்த பாதையில் பயணிப்பதால் அவர்களும் இந்த சத்சங்களை கேட்கலாம், கேட்காமல் விடலாம். அவர்களுடைய வயதுக்கேற்றபடி, அவர்களுடைய விருப்பு வெறுப்பை பொறுத்தது. இருப்பினும் ஏதோ உங்களுடன் சேர்ந்து இவற்றை அவதானிக்கிறார்கள், இவற்றில் ஈடுபடுகின்றார்கள் என்ற போது அதை நன்றாக எடுத்துக்கொண்டு பாபாஜியிடமே அவர்களை அந்த நிலைக்குள் அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்று பாபாஜியை இறைஞ்சுங்கள் பெற்றோர்களே. அதே நேரம் பாபாஜியும் அந்த குடும்பத்தை நிச்சயமாக தன்னுடைய வட்டத்துக்குள் வைத்திருப்பார். அதே நேரம் பிள்ளைகளாகவே இதில் அவர்கள் உள்ளுணர்வால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருவார்கள். உங்களுடைய அறிவுத்திறன் உங்களுக்கு இப்போது 45 வயது என்று வைத்தால், 45 வயதுக்குரிய அறிவுத்திறன் இருக்கும். ஆன்மீக அறிவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு காலம் நீங்கள் அதில் பயணித்திருக்கின்றீர்கள் என்று, உலகியல் அறிவாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளையின் அறிவு ஆக 16 வயது, 16 வருடங்கள். ஆகவே நீங்கள் செய்வது போலத்தான் அந்த பிள்ளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. இருப்பினும் அந்த பிள்ளையை சரியான வழியில் நடைமுறைப்படுத்துவது உங்களுடைய கடமை, அறம். ஆகவே நீங்கள் அதை சரியான முறையில் அந்த பிள்ளைகள் அந்த வட்டத்திற்குள் இருக்கும் போது ஊக்குவியுங்கள், ஆனால் நிர்பந்திக்க கூடாது. ஆகவே அந்த பிள்ளைகளையும் நீங்கள் அவர்களுடைய வயதுக்கேற்ற விடயங்களில் அவர்கள் செயல்பட நீங்கள் தடுக்காது, அவற்றையும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அதுவும் அறத்துக்குள் உண்டு. அதே நேரம் பிள்ளைகளை பொறுத்தவரையில் நான் இங்கு உங்களுக்கு கேள்வி கேட்டவருக்கு என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால், இந்த கிரியா யோகத்தை நீங்கள் முழுமையாக செய்ய முடியாத அளவுக்கு உங்களுடைய படிப்பு நேரம், உங்களுடைய வயதுக்குரிய களியாட்ட நேரங்கள் இருந்தாலும், இந்த கிரியா யோக வட்டத்துக்குள் நீங்கள் இருப்பது மிகவும் முக்கியம் என்று பல சத்சங்கங்களில் சொல்லி இருக்கின்றேன், பிள்ளைகளுடைய சத்சங்கத்தில். ஏனென்றால் இந்த கல உற்பத்தி என்று சொல்லப்படும் செல்ஸ் ஃபார்மேஷன் இன் யுவர் பாடி ஆல்வேஸ் ஹேப்பன் டில் 40 இயர்ஸ் டு த ஹை பீக், லைக் எ பெல் கர்வ், கூடி பேந்து குறைகின்றது. ஆகவே இந்த கல உற்பத்தி என்பது எங்களுடைய உடல் இயக்கத்துக்கு மாத்திரமல்ல, நாங்கள் நோயற்றவர்களாக வாழ்வதற்கு, நன்றாக படிப்பதற்கு, பல விடயங்களுக்கு இந்த செல்ஸ் ஃபார்மேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் பாடி. அந்த செல்ஸ் ஃபார்மேஷனை நீங்கள் ஒரு வயதுக்கு பிறகு இந்த பயிற்சி செய்வதால் உங்களுக்கு அதில் பல பயன்கள் கிடைக்காது. ஏனென்றால் நீங்கள் இப்போது உங்களுடைய பேரண்ட்ஸ் அப்பா அம்மா மாதிரி 45 வயதுக்கு வந்துதான் இந்த கிரியா யோகத்தை அவர்கள் இப்போது செய்வது போல் செய்யலாம் என்று நினைத்தால் அதுவும் சரியான நோக்கு அல்ல. அதை நீங்கள் கொஞ்சம் முதலாகவே அந்த விடயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். செய்யும் போதுதான் அந்த செல்ஸ் ஃபார்மேஷன், அதாவது உங்களுடைய உடலில் நடக்கும் விடயங்கள் துரிதமாக நடக்கும். அந்த துரிதமாக நடப்பதால் உங்களுடைய உலகியல், உங்களுடைய வாழ்வியல், உங்களுடைய வயதுக்கேற்ற விடயங்கள், அதற்கு மேலாக படிப்பு, அதற்கு மேலாக ஆன்மீகம், எல்லாவற்றிற்கும் அது துணை புரியும். ஆகவே நீங்களும் முழுமையாக அவர்கள் சொல்வது பிழை, நாங்கள் எங்களுடைய வயதின்படி சீவித்து அந்த வயதில்தான் நாங்கள் அதே மாதிரி செய்வோம் என்று அவர்களை நீங்கள் கன்வின்ஸ் பண்ற என்று சொல்லுவது. அதாவது நீங்கள் அவர்களை நீங்கள் நிர்பந்திக்காது, பெற்றோர்களை அவர்களுடைய அறிவுரைகளையும் கேட்டு உங்களுடைய விடயங்களையும் பார்த்து சமநிலையில் நீங்கள் வாழ பழக வேண்டும். அதுதான் உங்களுடைய வயதினருக்கு நான் சொல்லும் பதில் இந்த சத்சங்கத்தில். ஆகவே இந்த கேள்வி மிகவும் அருமையான கேள்வி, இது எல்லா பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய கேள்வி. ஆகவே நீங்கள் இதன்படி ஒழுகுங்கள், பாபாஜியின் அருளினால் உங்களுடைய குடும்பத்துடன் நன்றாக வாழுங்கள் என்று சொல்கின்றேன். நன்றி பாபாஜிக்கு. மூன்றாவது கேள்வி வந்திருக்கின்றது. அது ஒரு நண்பர் இப்போதுதான் கிரியா யோகத்தில் நுழைந்திருக்கின்றார், 2 மாதங்களாக ஆசனம் போடுகின்றார். அவருடைய கேள்வி மிகவும் ஒரு ஒரு ஆரம்ப கேள்வியாக இருந்தாலும் மிகவும் முக்கியமான கேள்வி. அது எல்லோருடைய மனதிலும் பலகாலம் வந்து போகின்றது, பலரும் கேட்டிருக்கின்றார்கள். இந்த அன்பர் அப்படியான சத்சங்கத்தில் இருக்காது, இப்போது 2 மாதமாக இருப்பதால் அவர் கேட்டபடியால் அதை ஒரு மீளாய்வு செய்து விடுவோம். முதலாவது கேள்வி என்னவென்றால், அந்த அன்பருடையது, நாங்கள் ஆசனங்கள் செய்யும் போது ஆசன நிலைக்கு படுத்து விட்டோம் என்றால் தலையையும் கால்களையும் 2 பக்கமும் அசைத்து நன்றாக தளர்த்துங்கள் என்று ஆசனத்தின் முன்னும் பின்னும் வருகின்றது. அதற்குரிய விளக்கம் எங்கு எனக்கு தெரிந்த அளவில் அந்த அன்பர் சொல்கின்றார், உடலை தளர்வுக்கு கொண்டு வந்து விட்டு ஆசனம் போடும் போது இரத்த ஓட்டங்கள் மற்றைய விடயங்கள் துரிதமாக்கப்படுவதால் அந்த நிலையை தளர்வு நிலைக்கு சென்று தளர்த்திய பின் போட வேண்டும் என்பது எனக்கு விளங்குகின்றது. அதே போல் ஆசனம் முடிந்த பின்னும் தளர்த்தி விட்டு நீங்கள் பழைய நிலைக்கு எழுந்து நிற்க வேண்டும் என்பதும் எனக்கு விளங்குகின்றது. நான் அது விளக்கும் தன்மை சரியா என்பது முதலாவது கேள்வி. அதற்குரிய பதில், ஆம், நீங்கள் நினைத்தது சரி, அதுதான் அதற்குரிய காரணம். இரண்டாவது கேள்வி வருகின்றது. இந்த ஆசனங்கள் தொடங்க முன்னும் முடிந்த பின்னும் ஹீஸ் டுகெதர் ஃபீட் அபார்ட் என்று ஒரு 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 நிலையை கொடுக்கின்றீர்கள் ஐயா, குதிகளை சேர்த்து கால்களை விரித்து நில்லுங்கள் என்று. இதற்குரிய தாய்பரியம் என்ன நான் அறிய விரும்புகின்றேன். ஏனென்றால் நாங்கள் எழுந்தவுடன் கால்களை விரித்தபடிதான் எழும்புகின்றோம். ஆனால் அப்படி எழும்பினால் கூட நீங்கள் ஹீஸ் டுகெதர் ஃபீட் அபார்ட் தென் ரிலாக்ஸ்ட் என்று சொல்கின்றீர்கள். குதிகளை சேர்த்து கால்களை விரித்து நின்று விட்டு திரும்ப ஓய்வுக்கு வாருங்கள் என்று சொல்கின்றீர்கள். முடிந்தவுடன் தொடங்கும் போதும் குதிகளை சேர்த்து நின்று கால்களை விரித்து அதன் பின் ஆசனத்தை தொடங்குங்கள் என்று சொல்கின்றீர்கள். இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய அர்த்தம் அதில் இருக்கின்றது என்பது எனக்கு விளங்குகின்றது. நான் அறியேன். நல்ல ஒரு கேள்வி. இது பலரும் இந்த பகுதிக்குரிய விடையை பலமுறை கேட்டிருப்பார்கள், எவ்வளவு காலம் நீங்கள் இந்த யோக பயிற்சி செய்கின்றீர்கள் என்று. ஆனால் இது யோக பயிற்சி செய்பவர்களுக்கு மாத்திரமல்ல, சாதாரண உலகியலில் வாழ்பவர்களுக்கு கூட இந்த கருத்தை உள்வாங்குங்கள் என்று. நீங்கள் யோகா செய்பவர்களாக இருக்கலாம், இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த நிலையை நீங்கள் இன்றிலிருந்து கடைபிடிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அதனால் பெரிய நன்மை உண்டு. அதுக்கு எங்களுடைய குருமார்களாகிய யோகி ராம் சுவாமி ராம் அவர்கள் சொன்ன கூற்று என்னவென்றால், ஒவ்வொரு 18 ஆசனத்திலும் இந்த நிலை உண்டு, ஒவ்வொரு ஆசனத்திலும் சில சில நிலைகள் உண்டு. ஆசன நிலைகள் என்று சொல்லுவோம், யோகா போஷர், அது 18 ஆசனங்களிலும் பல சிறு சிறு நிலைகள் உண்டு. அதே போல்தான் இந்த நிலையும் ஆசனத்தின் முன்னும் பின்னும் பாத சம சாந்தி ஆசனம் என்ற பெயரில் தமிழில் இண்டு ஹீஸ் டுகெதர் ஃபீட் அபார்ட். இந்த இந்த இதையும் ஒரு ஆசனம் என்று தான் யோகியார் போட்டிருக்கின்றார், சொல்லியிருக்கின்றார். அதற்குரிய காரணம் என்னென்றால், இந்த உலகத்தில் எல்லாமே சமச்சீர் தன்மையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இயற்கையாகவே. ஆனால் நாங்கள் செயற்கையாக இந்த சமச்சீர் தன்மையை துளைப்பதால் தான் எங்களுடைய உடலிலோ அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலோ நாங்கள் பல விடயங்களை துன்பத்தில் அனுபவிக்கின்றோம் என்று சொல்லலாம். ஆகவே இந்த சமச்சீர் தன்மை இயற்கையாகிய உலகத்திற்கு மாத்திரமல்ல, எங்களுடைய உடலுக்கும் தேவை என்பது மிகவும் முக்கியம். அதற்கு மேலாக ஆன்மாவுக்கும் தேவை என்பது முக்கியம். ஆன்மாவுடையத்திற்கு நான் வரவில்லை, ஏனென்றால் அதான் பிரீதிங் ட்ராக், சுவாசத்துடன் சம்பந்தமானது. அதை நாங்கள் செயல்முறை பயிற்சியில் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த இடத்திற்கு நான் இந்த கேள்வியை கொண்டு போகவில்லை, சாதாரண கேள்வி. ஆகவே நாங்கள் நோமலாக உடலை வைத்து பேசுவோம் இங்கே. அந்த உடலை வைத்து பேசும் போது இந்த ஹீஸ் டுகெதர் ஃபீட் அபார்ட் என்று வதால் உங்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்ற கேள்விக்கு உரை காண்போம். அதாவது இந்த குதிகளை சேர்த்து கால்களை விரித்து நிற்கும் போது அந்த வி ஷேப் ஃபார்மேஷன், வி என்று ஆங்கில எழுத்துப்படி உங்களோட கால் இருக்கும் வி ஷேப் ஃபார்மேஷன், அந்த நிலையில் நிற்கும் போது உங்களுடைய உடற்பாரம் முழுக்க சமச்சீராக பூமியை நோக்கி, புவியீர்ப்பு சக்தியை நோக்கி சமச்சீராக கீழே இறங்குகின்றது. ஏனென்றால் முழு பாரமும் சமச்சீராக 2 கால்களிலும் சமனாக தாங்கப்படுகின்றது என்பதுதான் அதன் விளக்கம். இந்த சமச்சீர் தன்மை ஏன் வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டால், நிச்சயமாக வேண்டும். ஏனென்றால் இந்த நீங்கள் ஒரு இடத்தில் ஒரு 20 பேர் நிற்கும் இடத்தில் நீங்களும் நிற்கின்றீர்கள் என்று வையுங்கள். அது ஒரு பஸ் தரிப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு மீட்டிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு கோயிலாக இருக்கலாம். ஒவ்வொரு தடையும் நீங்கள் அடுத்த முறை நிற்கும் போது அவர்களுடைய கால்களை அவதானியுங்கள். தூர இருந்து எப்படி ஒவ்வொரு தரும் அந்த உடல்கள் நிற்கின்றது என்று அங்கு பார்த்தீர்கள் என்றால், ஒரு உடல் கூட சரியான சமச்சீரில் நிற்பதை நீங்கள் காண மாட்டீர்கள். அது உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம். ஒருவர் ஒரு காலை சாதுவாக மடித்து கொண்டிருப்பார், இன்னொருவர் இன்னும் கூடுதலாக மடித்து கொண்டிருப்பார், இன்னொருவர் மற்ற காலை மடித்து கொண்டிருப்பார், சிலர் ரெண்டு கால்களையுமே கொஞ்சம் மடித்தபடி நிற்பார்கள். இது ஏனென்றால் அவர்களுடைய அந்த நேரத்தில் இருக்கும் சோம்பல் தன்மை, அது ஒன்று. உடல் சமச்சீர் தன்மை இல்லாத காரணம். ஆகவே அவர்கள் அந்த ஒவ்வொரு பொசிஷனில் அவர்கள் நிற்கும் போதுதான் அவர்களுக்கு அதில் உடல் சமச்சீரான தன்மை மாதிரி அவர்கள் ஃபீல் பண்ணுவார்கள். அது அவர்களுடைய உடலில் இருக்கும் சமச்சீரற்ற தன்மையை காட்டுகின்றது. இந்த சமச்சீரற்ற தன்மை உடலுக்கு நோய்களை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஆன்மாக்களை கூட உங்களுடைய ஆன்மீகத்தில் சரியாக நீங்கள் பயணிக்கும் போது அந்த சரியான நிலையில் உங்களுக்கு அந்த துரிதமான முன்னேற்றம் உங்களுடைய உடலில் கிடைக்காது. ஏனென்றால் அந்த ஆன்மா அந்த உடலை வைத்துத்தான் அந்த பயிற்சியை செய்கின்றது. ஆகவே அந்த உடலின் சமச்சீர் தன்மை வருவதென்றால் இந்த ஹீஸ் டுகெதர் ஃபீட் அபார்ட் உங்களுக்கு இந்த கிரியா யோகத்தின் மூலம் பாபாஜி நினைவுபடுத்துகின்றார். ஒவ்வொரு ஆசனத்திலும் முன்னும் பின்னும், அது ஆசனத்தை பொறுத்தவரையில் நீங்கள் அதில் ரெண்டு ஒரு 10 செகண்ட் தான் அந்த பொசிஷனில் நிற்கிறீர்கள் என்றாலும், அந்த விளங்கப்படுத்துவது என்னத்துக்கென்றால் கிரியா யோகத்தில் எங்களுடைய குருமார்கள் சொன்னது, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் கிரியா யோகத்தில் செய்வது வாழ்க்கை சம்பந்தமானது. அதை வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டியது தான் கிரியா யோகம். வாழ்க்கையில் நாங்கள் அதை பாவிக்க வேண்டும். உலகியல் வாழ்க்கைக்கும் சரி, ஆன்மீக வாழ்க்கைக்கும் சரி, ரெண்டு வாழ்க்கையிலும் நாங்கள் அதை பாவிக்கும் போதுதான் அதில் நாங்கள் வெற்றி பெறுகின்றோம். ஆகவே இந்த ஹீஸ் டுகெதர் ஃபீட் அபார்ட் குதியலை சேர்த்து கால்களை விரித்திருக்கும் போது அந்த சமநிலை உடலுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் இதை என்ன மாதிரி உணரலாம் என்று பார்ப்போம். இனி நீங்கள் இன்றிலிருந்து எங்கேயாவது நின்று கொண்டு ஏதாவது வேலைகளையோ அல்லது ஒரு நிகழ்விலேயோ நிற்கின்றீர்கள் என்று வைத்தால், இனிமேல் முடிந்த அளவு ஹீஸ் டுகெதர் ஃபீட் அபார்ட்டில் நில்லுங்கள். ஒருவரும் அதை அவதானிக்க மாட்டார்கள். அது ஒரு வெகுளித்தனமாக இருக்கும் என்று தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள். எல்லோரும் நிற்கின்றார்கள் ரெண்டு காலில், நீங்களும் நிற்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் ஹீஸ் டுகெதர் ஃபீட் அபார்ட்டில் நிற்கும் போது அதில் உங்களுக்கு கிடைக்கும் சக்தி, உங்களுடைய ஈர்ப்பு சக்தி சமனாக கால் ரெண்டுக்கும் போய்கொண்டிருப்பதால் உங்களுடைய ஆக்டிவேஷன், அது மாத்திரமல்ல உங்களுக்கு கிடைக்கப்படும் புத்துணர்வு உடலில் மிகவும் ஹை என்று சொல்லுவோம், மிகவும் கூடுதலாக இருக்கும். அது உண்மை. அந்த நிலையில் நின்று பாருங்கள். அது மாத்திரமல்ல, எவ்வளவு நேரமும் நீங்கள் அந்த நிலையில் நிற்கலாம், மணிக்கணக்கில் நிற்கலாம். காலில் ஒரு விதமான நோக்கலோ அல்லது தளர்வோ ஏற்படாது. இதை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கின்றேன். கிரியா சாதகர்களும் பலரும் அனுபவிக்கின்றார்கள். எங்கு நீங்கள் நின்றாலும் ஹீஸ் டுகெதர் ஃபீட் அபார்ட்டில் நில்லுங்கள். மற்றைய நேரங்களில் சும்மா நின்று பாருங்கள். ரெண்டுக்கும் உரிய வித்தியாசத்தை நீங்கள் உணர்வு நிலைக்கு வெகு விரைவாக கொண்டு வந்து விடுவீர்கள். அதை கொண்டு வந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஹீஸ் டுகெதர் ஃபீட் அபார்ட் ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நிற்கும் போதெல்லாம், பெண்கள் சமைக்கும் போதாக இருக்கலாம், ஆண்கள் வேலைகளாக இருக்கலாம், அல்லது வேறு எங்காவது இருக்கலாம், எங்கு நின்றாலும் ஹீஸ் டுகெதர் ஃபீட் அபார்ட்டில் நின்று பாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கு கிடைக்கும் எனர்ஜி லெவல், ரைட், உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும் சக்தி எவ்வளவு கூடுதலாகவும், உடலில் எவ்விதமான தாக்கமும் இல்லாமல் நீங்கள் அந்த செயலில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு விளங்கும். கூடுதலாக பெண்களுக்கு இது மிகவும் நல்லா, சமைக்கும் போது கூட கிச்சனில் ரெண்டு மணித்தியாலம் தொடர்ந்து சமைக்கின்றீர்கள் என்றால், நடந்து நடந்து சமைத்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் நின்று கூடி செய்கின்றீர்கள். ஏனென்றால் காய்கறிகளை வெட்டும் போது கூட அந்த கால் நிலைகளை அப்படி சமச்சீராக வைத்து, எங்கு நின்றாலும் சமச்சீராக வைத்து நிற்பீர்களாக இருந்தால் அது உடலின் சமநிலையை பேணும், யோகத்திற்கு உதவி செய்யும். ஆகவே அந்த நிலையில் நின்று உங்களுடைய வாழ்க்கையில் அதை உணர்வுக்கு கொண்டு வந்து பாருங்கள். அதில் இருக்கும் வித்தியாசத்தை உணர்வீர்கள் என்று சொல்லி இந்த
இந்த சத்சங்கத்தில் இந்த மூன்று கேள்விகளும் கிடைத்தது மிகவும்
என்ன மாதம்?
நட்புதவி செயல்படுகின்றது என்று தெரிய வரும். ஆகவே நீங்கள் அந்த நிலையிலிருந்து அந்த உதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த மூன்று கேள்விகளுக்கும் இன்று விடை கண்டதற்கு பாபாஜிக்கு நன்றி சொல்லி, உங்களை கேள்வி பதில்களுக்கு அழைத்து செல்ல முதல் இணைப்பில் இறைவன் ஐயா இருக்கின்றார். அவருடைய கருத்து சுருக்கத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் பிரியா பாபாஜி நமோ.
ஓம் பிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
சத்சங்கம் படங்கள் போல கேள்வி பலதரக்கூடிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் முதலாவது சாதகருடைய கேள்வி வினைகள் பற்றிய கேள்வியாக இருந்தது. அதற்கு வினைகள் எப்படி செயற்படுகின்ற என்பதை ஒரு உதாரணம் கொண்டு, ஒரு கால்நடக்க முடியாதவரும் அதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற கதைகள் மூலம் விளக்கப்பட்டு சிறந்த கருத்து தரப்பட்டது. அது மாத்திரமல்ல, திருக்குறளில் கூறப்பட்ட விதித்தலை செய்தல், விதித்தலை செய்யாமல் பற்றிய விளக்கம் தரப்பட்டது. அத்துடன் நான் எனது என்பதை வைத்து செய்யாமல் செய்யும் பொழுது எல்லா கடமைகளையும் காலம் தவறாமல் செய்ய வேண்டும். அப்ப முதலாவது சாதகருக்கு இறுதியாக நான் எனது என்பதை வைத்து செய்யாமல் எங்கள் கடமைகளை காலம் தவறாமல் செய்ய வேண்டும் என சுருக்கமாக தெளிவாக முதலாவது கேள்விக்கு சிறந்த பதில் தரப்பட்டதை நன்றாக இருந்தது. அடுத்து இரண்டாவது சாதகருடைய கேள்வி, கிரியாயோக பெற்றோர்கள் அந்தந்த வயதில் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்த பின்புதான் பெற்றோர்களும் தாங்கள் போல் கிரியா யோக நிலைக்கு வருவார்கள் என்பதை உணர்தல் பற்றிய கேள்வி. அதற்கும் அந்தந்த பெற்றோர்கள் தங்கள் கிரியா யோக நிலைக்கு வருவார்கள் என்பதை உணர வேண்டும். அதாவது அவருடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டிய காலத்தில் அனுபவித்த பின்புதான் வருவார்கள் என்பதை அந்த பெற்றோர்கள் உணர வேண்டும் என்பதை உணர்ந்த பின்பு பிள்ளைகளும் தங்களைப் போல் வருவார்கள் என்ற விளக்கத்துடன் சிறப்பாக விளக்கப்பட்டது. இறுதியாக மூன்றாவது சாதகருடைய கேள்வி, அதாவது யோகி ராமையா அவர்கள் சொன்ன போல் பாதசாந்தி ஆசனம். பாதசாந்தி ஆசனம் என்னும் போது குதிகால்களை சேர்த்து கால்களை குதிகளை சேர்த்து கால்களை விரித்து வைத்தது. அதற்கும் சிறந்த விளக்கம் தரப்பட்டது. உடலின் சமச்சீர் தன்மையை குறிப்பாக எடுத்து விளக்கப்பட்டது. குதிகால்களை சேர்த்து கால்களை விரித்து நிற்கும் பொழுது எங்களுடைய கால்களின் அமைப்பு ரீஷேப்பில் வருகின்றது. அந்த வி ஷேப்பில் வரும்போது உடலின் பாரம் சம அளவில் உடலில் தாங்கப்படுவதால் உடலில் பல விடயங்கள் சமச்சீராக நடைபெறுவது பற்றிய மிக சிறந்த விளக்கம் பட்டு அதற்கும் சிறப்பான கருத்துக்கள் தரப்பட்டது. எனவே வளமை போல் என்ற மூன்று கேள்விகளுக்கும் சிறந்த விளக்கம் தரப்பட்டது, தெளிவாக இருந்தது. நன்றி. எனவே சாதகர்கள் இந்த பதிலை பயன்படுத்தி அதனுடைய பலனிலிருந்து முக்கியமாக சாதனைகளை மேலும் மேலும் கூட்ட வேண்டும் என்பதுதான் இறுதி மூச்சாக இருக்க வேண்டிய கருத்தை நாம் கூறிக்கொண்டு நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். நன்றி இறைவனையா, உங்களால் முடிந்த அளவு அதை சுருக்கமாக தந்திருக்கின்றீர்கள், கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. கார்த்திகேயன் ஐயா இன்று தன்னுடைய யோகா தொண்டு சார்பாக ஒரு இடத்துக்கு சென்று தொண்டாற்றி கொண்டிருப்பதால் அவரால் இன்று கலக்க முடியவில்லை என்று தகவல் தந்திருக்கின்றார். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.